அப்போஸ்தலர் அதிகாரம் 20. தொல்லை நீங்கியபோது பவுல் சீஷர்களை தன்னை வந்து பார்க்குமாறு அழைத்தான். அவன் அவர்களுக்கு ஆறுதல் மொழிகளை கூறி பின் விடைபெற்றான். பவுல் மக்கதோனியா நாட்டிற்கு தன் பயணத்தை துவங்கினான். மக்கதோனியாவிற்குச் சென்ற வழியில் பல இடங்களில் தங்கி சீஷர்களை பலப்படுத்துவதற்கு பல காரியங்களை அவர்களுக்கு கூறினான். பின் பவுல் கிரீசை அடைந்தான். அவன் அங்கு 3 மாதங்கள் தங்கினான். அவன் சிரியாவுக்கு கடற்பயணம் செய்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தான். ஆனால் சில யூதர்கள் அவனுக்கு எதிராக திட்டம் வகுத்து கொண்டிருந்தனர். எனவே பவுல் மக்கதோனியா வழியாக சிரியாவுக்கு திரும்பி போக முடிவு செய்தான். சில மனிதர்கள் அவனோடு இருந்தனர். அவர்கள் பெரேயா நகரத்தைச் சேர்ந்த சோபத்தர், தெசலோனிக்கா நகரத்தின் அரிஸ்தர்க்கு மற்றும் செக்குந்து, தெர்பே நகரின் காயு, தீமோத்தேயு, ஆசியாவின் 2 மனிதர்களான தீகுக்குவும் துரோபீமும் ஆவர். பவுலுக்கு முன்னரே இம்மனிதர்கள் சென்றனர். துரோவா நகரில் அவர்கள் எங்களுக்காக காத்திருந்தனர். புளிப்பில்லாத அப்பத்தின் பண்டிகைக்குப் பிறகு நாங்கள் பிலிப்பி நகரத்திலிருந்து கடற்பயணமாக சென்றோம். 5 நாட்களுக்குப் பிறகு துரோவாவில் இம்மனிதர்களை நாங்கள் சந்தித்தோம். அங்கு 7 நாட்கள் தங்கினோம். கர்த்தரின் திருவிருந்தை உண்பதற்காக நாங்கள் அனைவரும் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிறு அன்று கூடினோம். பவுல் கூட்டத்தில் பேசினான். மறுநாள் அங்கிருந்து செல்ல திட்டமிட்டான். நள்ளிரவு வரைக்கும் பவுல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். நாங்கள் எல்லோரும் மாடியிலுள்ள அறையில் கூடியிருந்தோம். அறையில் பல விளக்குகள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. ஐத்தீகு எனப்பட்ட இளைஞன் ஜன்னலில் அமர்ந்திருந்தான். பவுல் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். ஐத்தீகு மிக மிக தூக்க கலக்கமுற்றான். கடைசியில் அவன் தூங்கி ஜன்னலிலிருந்து விழுந்தான். 3 மாடியிலிருந்து அவன் கீழே விழுந்தான். மக்கள் சென்று அவனை தூக்கியபோது அவன் இறந்து விட்டிருந்தான். பவுல் ஐத்திகுவிடம் இறங்கிச் சென்றான். அவன் முழங்காலிட்டு ஐத்திகுவை கட்டி தழுவினான். பவுல் பிற விசுவாசிகளை நோக்கி,
கவலைப்படாதீர்கள், அவன் இப்போது உயிரோடு இருக்கிறான்
என்றான். பவுல் மீண்டும் மாடிக்குச் சென்றான். அவன் அவர்களோடு அப்பத்தை பிட்டு உண்டான். பவுல் அவர்களோடு நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அவன் பேசி முடித்தபோது அதிகாலை பொழுதாகியிருந்தது. பின் பவுல் புறப்பட்டு போனான். மக்கள் இளைஞனை வீட்டுக்குள் எடுத்துச் சென்றனர். அவன் உயிரோடு இருந்தான். மக்கள் மிகவும் ஆறுதல் அடைந்தனர். ஆசோ நகருக்கு நாங்கள் கடல் வழியாக பயணமானோம். நாங்கள் பவுலுக்கு முன்பாகவே முதலாவதாக அங்கு சென்றோம். ஆசோவில் பவுல் எங்களை சந்தித்து அங்குள்ள கப்பலில் எங்களோடு சேர்ந்து கொள்ள திட்டமிட்டான். பவுல் ஆசோவிற்கு நிலத்தின் வழியாக பயணம் செய்ய விரும்பியதால் இவ்வாறு செய்யும்படி எங்களுக்கு கூறினான். பின்னர் பவுலை நாங்கள் ஆசோவில் சந்தித்தோம். அங்கு அவன் எங்களோடு கப்பலின் மேல் வந்தான். நாங்கள் எல்லோரும் மித்திலேனே நகருக்குச் சென்றோம். மறுநாள் நாங்கள் மித்திலேனேயில் இருந்து கடற்பயணமானோம். கீயு தீவின் அருகேயுள்ள ஓரிடத்துக்கு வந்தோம். மறுநாள் சாமோஸ் தீவிற்கு நாங்கள் கடல் வழியாக பயணமானோம். ஒரு நாள் கழித்து மிலேத்து நகரத்துக்கு வந்தோம். எபேசுவில் தங்க வேண்டாம் என்று பவுல் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தான். ஆசியாவில் நீண்ட காலம் தங்க அவன் விரும்பவில்லை. முடிந்தால் பெந்தகோஸ்து நாளில் எருசலேமில் இருக்க விரும்பியதால் அவன் அவசரப்பட்டு கொண்டிருந்தான். மிலேத்துவிலிருந்து பவுல் ஒரு செய்தியை எபேசுவுக்கு அனுப்பினான். எபேசு சபையின் மூப்பரை தன்னிடம் வருமாறு அவன் அழைத்தான். மூப்பர்கள் அவனிடம் வந்தபொழுது பவுல் அவர்களை நோக்கி,
நான் ஆசியாவுக்கு வந்த முதல் நாளிலிருந்து என் வாழ்க்கையை குறித்து நீங்கள் அறிவீர்கள். நான் உங்களோடு இருந்த காலம் முழுவதும் நான் வாழ்ந்த வகையையும் நீங்கள் அறிவீர்கள். யூதர்கள் அடிக்கடி எனக்கு எதிராக காரியங்களை திட்டமிட்டனர். இது எனக்கு துன்பங்களை தந்தது. நான் அடிக்கடி அழுதேன். ஆனால் மிக பணிவாக எப்போதும் தேவனுக்கு சேவை செய்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மிகவும் சிறந்ததையே நான் எப்போதும் செய்தேன். இயேசுவை குறித்த நற்செய்தியை உங்களுக்கு வெளிப்படையாக கூறினேன். வீடுகளிலும் உங்களுக்கு கற்பித்தேன். தங்கள் இருதயங்களை மாற்றி தேவனுக்கு நேராக திரும்பும்படி யூதரும் கிரேக்கருமாகிய எல்லா மக்களுக்கும் நான் கூறினேன். நமது கர்த்தராகிய இயேசுவில் நம்பிக்கை வைக்குமாறு அவர்கள் எல்லோருக்கும் சொன்னேன். ஆனால் இப்போது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து எருசலேமுக்கு நான் போக வேண்டும். எனக்கு அங்கு என்ன நேருமென்று எனக்கு தெரியாது. துன்பமும் சிறையும் எருசலேமில் எனக்காக காத்திருப்பதை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நகரிலும் கூறுவதை மட்டும் அறிவேன். நான் எனது உயிரை பொருட்படுத்தவில்லை. நான் பந்தயத்தை முடிக்கிறேன் என்பதும் தேவனுடைய கிருபையை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு சொல்லுமாறு கர்த்தராகிய இயேசு எனக்கு கொடுத்த வேலையை முடிக்கிறேன் என்பதும் முக்கியமானவை. இப்போது நான் சொல்வதை கேளுங்கள். என்னை உங்களில் ஒருவரும் திரும்பவும் பார்க்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய நற்செய்தியை நான் உங்களோடு இருந்த போதெல்லாம் உங்களுக்கு கூறினேன். எனவே நான் உறுதியாயிருக்கிற ஒன்றை குறித்து இன்று உங்களுக்கு கூற முடியும். உங்களில் சிலர் இரட்சிக்கப்படாவிட்டால் தேவன் என்னை குற்றம் சாட்ட மாட்டார். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென தேவன் விரும்பிய அனைத்தையும் உங்களுக்கு கூறினேன். எதையும் விட்டு வைக்கவில்லை என்பதால் இதை நான் சொல்ல முடிகிறது. உங்களுக்காகவும் தேவன் உங்களுக்கு தந்த எல்லா மக்களுக்காகவும் எச்சரிக்கையாக இருங்கள். அவரது மந்தையை கவனிக்கும் வேலையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனின் சபைக்கு நீங்கள் மேய்ப்பர்களைப் போல் இருக்க வேண்டும். தேவன் தமது சொந்த இரத்தத்தால் வாங்கிய சபை இது. நான் பிரிந்தபின் உங்கள் குழுவில் சில மனிதர்கள் வருவார்கள் என்பதை அறிவேன். அவர்கள் கொடிய ஓநாய்களைப் போல் இருப்பார்கள். அவர்கள் மந்தையை அழிக்க முயல்வர். மேலும் உங்கள் சொந்த குழுவின் மனிதர்களும் மோசமான தலைவராக மாறுவர். அவர்கள் தவறான போதனைகளை போதிக்க தொடங்குவர். உண்மையை விட்டு விலகி இயேசுவின் சீஷர்கள் சிலரை தம்மை பின்பற்றுமாறு செய்வார்கள். எனவே எச்சரிக்கையாக இருங்கள். எப்போதும் இதை நினைவு கூறுங்கள். நான் உங்களோடு 3 ஆண்டுகள் இருந்தேன். இக்காலத்தில் நான் உங்களை எச்சரிப்பதை நிறுத்தவில்லை. நான் இரவும் பகலும் உங்களுக்கு உபதேசித்தேன். நான் அடிக்கடி உங்களுக்காக அழுதேன். நான் இப்போது உங்களை தேவனுக்கு நியமம் செய்கிறேன். உங்களை பலப்படுத்தக்கூடிய தேவனுடைய கிருபையை பற்றிய தேவனுடைய செய்தியை சார்ந்திருக்கிறேன். தேவன் தனது பரிசுத்த மக்கள் எல்லோருக்கும் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கும். நான் உங்களோடு இருந்தபோது பிறருடைய பணத்தையோ விலை உயர்ந்த ஆடைகளையோ விரும்பவில்லை. எனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் என்னோடிருந்த மக்களின் தேவைகளுக்காகவும் எனது கைகளை கொண்டே நான் எப்போதும் உழைத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் செய்ததைப் போலவே நீங்களும் உழைத்து எளிய மக்களுக்கு உதவ வேண்டுமென எப்போதும் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். கர்த்தராகிய இயேசுவின் வார்த்தைகளை நினைவு கூறுவதற்கு உங்களுக்கு கற்பித்தேன். நீங்கள் ஒன்றை பெறும் வேளையை காட்டிலும் பிறருக்கு கொடுக்கும் போதே மகிழ்ச்சியாயிருங்கள் என்று இயேசு கூறினார்
என்றான். இவ்விஷயங்களை கூறி முடித்த பின்னர் பவுல் எல்லோருடனும் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்தான். அங்கு அழுகின்ற பெரும் சத்தம் இருந்தது. பவுல் மீண்டும் அவர்கள் தன்னை பார்க்க மாட்டார்கள் என்று கூறியதால் அம்மனிதர்கள் மிகவும் வருத்தமுடன் இருந்தார்கள். அவர்கள் பவுலை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தனர். அவனை வழியனுப்புவதற்காக அவனோடு கப்பல் வரைக்கும் சென்றனர்.